الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخوه فاصلحوا بين اخويكم واتقوا الله لعلكم ترحمون صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم المؤمن للمؤمن كالبنيان يشد بعضه بعضا او كما قال صلى الله عليه وسلم போல் அனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஉங்கள், தபவு தாபிஉங்கள், முஸ்லிம்கள், மூமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகளை நமது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்று முழுதாக தவிர்த்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சமகால முஸ்லிம்களுடைய நிலைமை நமக்கு தெரியும். பல்வேறுபட்ட நாடுகளிலே முஸ்லிம்களுக்கு எதிரான தாக்குதல்களும் சதிகளும் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. கண்ணியமானவர்களே, பலர் பல்வேறுபட்ட காரணங்களை கூறினாலும் முஸ்லிம்கள் தாக்கப்படுவதற்கு எதிரான சட்டபூர்வமான நடவடிக்கைகள் மிக மிக குறைந்த ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுக்கு பிரச்சனை, முஸ்லிம்களுக்கு ஏதாவது சிரமம் என்று வருகின்ற பொழுது குறுகிய மட்டத்தில் சிந்திக்கின்ற ஒரு நிலைப்பாடு நம்மிடம் இருக்கிறது. உங்கள் உலகத்தில் இருக்கின்ற முஸ்லிம்களையும் என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரி என்று பார்ப்பதற்கு மாத்திரமாக ஒரே குடும்பத்துக்குள்ளே பல பிரிவுகள் உருவாகி ஒற்றுமை கெட்டு சமூகம் சின்ன பின்னமாகி சென்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலத்தில் நாம் வாழ்கிறோம். மனைவி ஒரு கொள்கை, கணவன் இன்னும் ஒரு கொள்கை, இருவரும் விரோதம். தந்தை ஒரு கொள்கை, மகன் ஒரு கொள்கை, இருவருக்கும் இடையிலே விரோதம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்களுடைய காலத்தில் இரண்டு பிரிவுகள் தான் இருந்தன. மார்க்கத்தை அவர்கள், மார்க்க சட்டங்களை அவர்கள் நபியை பார்த்து பின்பற்றினார்கள். அந்தந்த சஹாபாக்கள் பல்வேறுபட்ட நாடுகளுக்கு சென்றார்கள், அங்கு மார்க்க போதனைகள் செய்தார்கள். ஆனால் உம்மத்தை, கண்ணியமானவர்களே, பல குழுக்களாக பிரிவதற்கு அவர்கள் அனுமதிக்கவில்லை. மார்க்க சட்ட ரீதியாக பிரிந்திருக்கின்ற இமாம்களால் தோற்றுவிக்கப்பட்ட செத்துகுடைய மார்க்க அந்த ஞானத்துடைய சாராம்சமாக கொள்ளப்படும் மதகபுகள் என்று சொல்லக்கூடிய விடயத்தை நான் பேச வரவில்லை. கொள்கை ரீதியாக நாம் பிரிந்திருக்கின்ற பிரிவினையை நான் தட்டு காட்டுகிறேன். கண்ணியமானவர்களே, இந்த உலக மட்டத்தில் எந்த நாட்டில் போர் நடக்கிறதோ, எந்த நாட்டில் யுத்தம் நடக்கிறதோ அது கொள்கையுடைய யுத்தம் தானே தவிர முஸ்லிமுக்கும் காபிருக்கும் உள்ள யுத்தம் அல்ல. முஸ்லிம்களுக்குள்ளே நிராகரிப்பை, குஃபரை மறைத்துக் கொண்டு முஸ்லிம்கள் போன்று நடித்துக் கொண்டிருக்கின்ற கொள்கையில் மிக மோசமான, இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய சிலருக்கும் உண்மையான முஸ்லிம்களுக்கிடையில் தான் போர் நடக்கின்றன. யூதன் தாக்குகிறான், கிறிஸ்தவன் தாக்குகிறான், அதுவும் உண்மை. அந்த தாக்குதல் நடக்கிறது, ஆனால் முஸ்லிம் நாடுகளுக்குள் இரு குழுக்களுக்குள் நடக்கின்ற மோதல்கள் எல்லாம் முஸ்லிம் என்ற பெயரில் தான் நடக்கின்றன. வெளியில என்ன சொல்கிறார்கள், சுன்னி முஸ்லிம்களும் ஷியா முஸ்லிம்களும் மோதல். சுன்னி முஸ்லிம் சாட்சி ஷியா முஸ்லிம் எத்தனை பேர் மரணித்து விட்டார்கள். அவர்கள் ஊடகத்திலே மீடியாவிலே நம்மை இரண்டாக பிரித்து அறிமுகப்படுத்துகிறார்கள். கண்ணியமானவர்களே, இதனுடைய பிரதான காரணம் என்ன? இந்த ஷியா சுன்னி என்று பிரித்தவன் யார்? வரலாற்றை நாம் சீர்தூக்கி பார்க்கின்ற பொழுது என்னுடைய தலைப்பு இது அல்ல, ஒற்றுமையை கெடுக்கின்ற தலைப்பில் நான் பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, அப்துல்லாஹி இப்னு சபா என்பவர் அவர் ஒரு யூதன். இஸ்லாத்தை ஷியா சுன்னி என்று பிரித்து பல வணிகத்த கொள்கைகளை திணித்து அதற்குள்ளே புகுத்தி இரண்டையும் பிரித்து கொலைகள் கொள்ளைகள் கற்பழிப்புகள் நடப்பதற்கு வழிவகுத்தவன் அந்த அப்துல்லாஹி இப்னு சபா என்பவன். அவர் ஒரு யூதன். எனவே இவர்கள் யூத தூண்டுதலால் உருவாகியவர்கள் என்பதில் யாருக்கும் சந்தேகம் இருக்க முடியாது. எனவே கண்ணியமானவர்களே, முஸ்லிம்களுடைய ஒற்றுமை குலைகின்ற பொழுது அங்கே முஸ்லிம்கள் தாக்கப்படுவார்கள், முஸ்லிம்கள் அங்கே ஒதுக்கப்படுவார்கள். முன்னே காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமூகத்தை ஒற்றுமைப்படுத்துகின்ற விடயத்திலே கண்ணியமானவர்களே மிக கரிசனை காட்டியிருக்கிறார்கள். சில கட்டங்களிலே ஒரு நிலைமை ஏற்பட்டது, இக்காமத் சொல்லப்பட்டு விட்டது, முசல்லாவுக்கும் வந்து விட்டார்கள். அப்பொழுது காதிலே ஒரு மனிதர் ஏதோ ஒரு தகவலை ரகசியமாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? நபியவர்கள் சொன்னார், உடனே தொழுகை சற்று தாமதித்து நடக்கும். இன்னொரு கட்டுப்படி வேறொருவரை தொழுகைக்கு அமைத்து விட்டு நபியவர்கள் ஓடி சென்றார்கள். என்னவென்று விசாரித்து பார்த்தால், கண்ணியமானே ஒரு ஊரிலே இரண்டு கோத்திரங்களுக்கு மத்தியிலே சண்டை. இக்காம சொல்லப்பட்டு முசல்லாவுக்கு வந்த நபி அந்த கோத்திரத்தாருடைய சண்டையை விலக்கி ஒற்றுமைப்படுத்தி அவர்களை இணைப்பதற்கு பரவான தொழுகையை சற்று தாமதித்து சொல்லுவோம். தொழுகை இபாதத் உள்ளம் உடையக்கூடாது, ஒற்றுமையுடைய முக்கியத்துவத்தை விளங்கப்படுத்துவதற்கு அங்கு சென்று ஒற்றுமைப்படுத்தி விட்டு வந்து தொழுகையை தொடர்ந்தார்கள், தொழுவித்தார்கள் என்ற கருத்தை நாம் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, இந்த அளவு நபியவர்கள் ஒற்றுமையை இருவருடைய உள்ளங்கள் வேறுபடுவதை நபியவர்கள் பயந்தார்கள், இரு குடும்பங்கள் பிரிவதை பயந்தார்கள், இரண்டு கோத்திரங்கள் பிரிவதை பயந்தார்கள். நபித்துவத்துக்கு முன்னர் கூட அந்த காபத்துல்லாவுடைய புனர் நிர்மாணம் நடந்து அந்த ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய அந்த கருங்கல்லை நான் தான் வைப்பேன், நான் தான் அதை வைப்பேன் என்று ஒவ்வொரு கோத்திரத்துடைய தளபதிகளும் தலைவர்களும் சபதமிட்டார்கள். நபித்துவத்துக்கு முன்பு இரத்த பாத்திரத்தை இரத்தத்தை கொண்டு வந்து கையை உள்ளே மூழ்கடித்து தாட்டி எடுத்து இதை விட்டுத்தராவிட்டால் இரத்தம் ஓடும், தலையை வெட்டுவோம், உங்களை கொள்ளுவோம் என்று மறு கபீலாவோடு கோத்திரத்தோடு குடும்பத்தோடு சவால் விட்டார்கள். இப்பொழுது மோதல் விடப்போகிறது. ஒரு கல்லை தூக்கி வைக்கின்ற பெயரில் ஒற்றுமை கிடப்போகிறது, ஒரு கல்லை தூக்கி வைக்கின்ற பெயரில் போர் நடக்கப் போகிறது, ஒரு கல்லை தூக்கி வைக்கின்ற பெயரில் மத்திரிக்குள்ளே காபத்துல்லாவுக்கு பக்கத்திலே இரத்தம் வடியப் போகிறது. அப்படி ஒரு முதியவர் நிதானமாக சிந்திக்கின்றவர், சூர நோக்கோடு சிந்திக்கின்றவர், சமூக ஒற்றுமையை விரும்புகின்றவர் ஒரு மசூரா ஒரு ஆலோசனை சொன்னார், நீங்க சண்டையை நிறுத்துங்கள், நீங்க சக்கரவை நிறுத்துங்கள், ஒரு முடிவெடுப்போம். இப்பொழுது யார் காபத்துல்லாவுடைய அந்த பிரதான வாயலால் நுழைவாரோ அவர் நமக்கு மத்தியில் தீர்ப்பளிப்பார், அவருடைய முடிவை நாம் கேட்டு நடப்போம். அப்பொழுது கண்ணியமானவர்களே, முஹம்மத் என்ற வாலிபர் வருகிறார். நபித்துவம் கிடைக்க முன்னால் முஹம்மத் என்ற நம்பிக்கைக்குரிய நம்பிக்கை நாணயம் உள்ள அந்த வாலிபர் வருகின்ற பொழுது எல்லோரும் ஏகமனதாக ஏற்றுக்கொண்டார்கள், சாதிக்குல் அமீன், உண்மையாளர், நம்பிக்கையாளர், நேர்மையானவர், எந்த தவறும் செய்யாதவர், நட்பேர் உள்ளவர், நல்ல சுய கௌரவம் உள்ளவர், இவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்வோம். கபீலாக்களுடைய தலைவருமாரெல்லாம் சபதமிட்டுக் கொண்டிருந்தார்கள், வருகின்ற வாலிபருடைய தீர்ப்பை நாம் ஏற்று நடப்போம் என்று ஒற்றுமைக்கு விட்டுட்டார்கள். அவர்கள் வந்தார்கள், நபித்துவத்துக்கு முன்னால் பாருங்கள் ஒற்றுமையுடைய முக்கியத்துவத்தை, நபித்துவத்துக்கு முன்னால் சமூகத்துடைய இணைப்பை நபியவர்கள் எப்படி கவனம் செலுத்தி முன்னோக்கி இருக்கிறார்கள். நான் பின்னால் நபியாக வர இருக்கேன் என்று நபியவர்களுக்கு தெரியாது, சொன்னார்கள், சண்டையை விடுங்கள், ஒரு புடவையை கொண்டு வாருங்கள். புடவை கொண்டு வரப்பட்டது, கல்லை தூக்கி நடுவில் வையுங்கள். புடவையில் வைக்கப்பட்டது. எல்லா கபீலாக்களுடைய தலைவர்மார்களும் சேர்ந்து தூக்குங்கள், அந்த கல் வைக்கப்படுகின்ற இடம் வரைக்கும் அதை நீங்கள் தூக்குங்கள் என்று தூக்குகிறார்கள். எல்லோரும் ஒரே வினாடியிலே ஒரே தடவையிலே தூக்குகிறார்கள். அந்த கல்லை எடுத்து தன்னுடைய கையால் வைக்கிறார்கள். ஒரு சொட்டு ரத்தம் வடிவதற்கு சந்தர்ப்பம் வைக்கவில்லை. கண்ணியமானவர்களே, இன்று கசப்பாக இருந்தாலும் ஒரு ஒற்றுமையான 100க்கு 100 கசடு இல்லாத, வஞ்சகம் இல்லாத, குரோதம் இல்லாத, வாக்குவாதம் இல்லாத ஒரு குடும்பத்தை தேடி எடுப்பது சிரமமான காலத்தில் இருக்கிறோம். ஒரு ஊரை விடுவோம், ஒரு மஹல்லாவை விடுவோம், ஒரு குடும்பத்தை எடுக்க சிரமமாக இருக்கிறது. 3 சகோதரர்கள் என்றால் 3 துறையில் செயல்படுகிறார்கள், 3 சிக்கில் செயல்படுகிறார்கள். தம்பியோடு பொறாமை, நானாவோடு பொறாமை, சகோதரர்களுடைய பிள்ளைகள் பெரிய ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் போன்று வாழ்கிறார்கள். கணவன் மனைவி பேரளவில் வாழ்கிறார்கள், உள்ளத்தில் வெறுப்போடு, உள்ளத்திலே ஏனோ திருமணம் முடித்து விட்டோம் என்பதற்காக உடம்பு சேருகிறது, உள்ளத்துடைய வேறுபாட்டோடு தான் வாழ்கிறார்கள். ஒரு குடும்பத்துடைய ஒற்றுமை இன்று சீர்குலைந்திருக்கின்ற பொழுது கண்ணியமானவர்களே, ஒரு நாட்டுடைய ஒற்றுமை என்ன, ஒரு ஊருடைய ஒற்றுமை என்ன, ஒரு மஸ்ஜிதுடைய மஸ்ஜிதை சூழ உள்ள அந்த மஹல்லாவுடைய ஒற்றுமை எப்படி நாம் பாதுகாக்க முடியும்? ஒற்றுமை எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? தனி நபரிலிருந்து ஆரம்பிக்கின்றன, ஒரு தனி நபருடைய உள்ளத்திலிருந்து ஆரம்பிக்கின்றன. ஒற்றுமைக்கு உள்ளத்திலிடம் வேண்டும், ஒற்றுமைக்கு பணிவு வேண்டும், ஒற்றுமைக்கு அன்பு வேண்டும், ஒற்றுமைக்கு மற்றவர்களை மதிக்கின்ற பண்பு வேண்டும், ஒற்றுமைக்கு விட்டுக் கொடுக்கின்ற பண்பு வேண்டும், ஒற்றுமைக்கு ஒவ்வொரு விடயங்களையும் சூரநோக்கோடு சிந்திக்கின்ற பண்பு வேண்டும். கண்ணியமானவர்களே, மிக குறைந்து வருகிறது. வியாபாரத்துறை எடுத்துக்கொண்டாலும் எனக்கு மாத்திரம்தான் வியாபாரம் நடக்க வேண்டும், எல்லா கஸ்டமரையும் நாம் பிடிக்க வேண்டும். அது விலை குறைத்து விற்றாவது நான் கஸ்டமரை கவர வேண்டும், அந்த கொஸ்டுக்கு விற்றாவது நான் வியாபாரத்தை பிடிக்க வேண்டும் என்று ஒரு போட்டி மனப்பான்மை. கண்ணியமானவர்களே, வியாபாரம் செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்ட விடயம், ஒரு சுண்ணத்தான காரியம், ஹலாலான தொழில். சில கட்டங்களில் நமக்கு கடமை, குடும்பத்தை நாம் செலவுகளை கொடுப்பதற்கு. ஆனால் சமூகத்துடைய மற்றவர்களுக்கு குழி வெட்டுகின்ற நோக்கம் இல்லாமல், எனவே கண்ணியமானவர்களே, இன்று எந்த ஊரில் எந்த நாட்டில் முஸ்லிம்களுக்கு பிரச்சனையோ, ஏன் பிரச்சனை, ஏன் அந்நியவர்கள் கை வைக்கிறார்கள், ஏன் தாக்குகிறார்கள்? ஒற்றுமையுடைய குறைபாடு. ஒற்றுமையுடைய உதாரணங்கள் கண்ணியமானவர்களே, குரானிலும் ஹதீஸிலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கின்றன. சின்ன குழந்தைக்கும் விளங்குகின்ற பாணியிலே ஒற்றுமையை நபியவர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் குரானுடைய ஆயத் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன இஹ்வா, மூமின்கள் என்றாலே அவர்கள் சகோதரர்கள் தான். இன்னல் மூமினின் இஹ்வா என்று சொல்லவில்லை. இன்னமா என்ற வார்த்தை வருவது மட்டுக்கு சொல்வது, வரையறுத்து சொல்வது. மூமின் என்ற பெயர் வேண்டுமா? நீங்கள் ஒற்றுமை உள்ளவராக இருந்தால் தான் கிடைக்கும். நீங்கள் என்ன பெரிய இபாதத் செய்யலாம், வருடம் அஜி செய்யலாம், வருடத்துக்கு 3 உம்ரா செய்யலாம், நீங்க வருடம் லட்சக்கணக்கில் ஜகாத்து கொடுக்கலாம், நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஜிக்ர் செய்யலாம், குர்ஆன் ஓதலாம், உள்ளத்திலே மற்றவர்களோடு இணைந்து செல்கின்ற பண்பு இல்லையா? நீங்கள் இன்னும் மூமினாகவில்லை. முஸ்லிமாக இருக்கலாம், பேரளவில் மூமினாக இருக்க வேண்டுமா? சகோதர வாஞ்சை அவர்களிடம் வர வேண்டும். அவருடைய உள்ளத்திலே மற்றவர்களை என்னுடைய சகோதரன் என்று பார்க்கின்ற பண்பு வர வேண்டும். அது எந்த இயக்கமாக இருக்கலாம், எந்த கட்சியாக இருக்கலாம், அது எந்த நிறமாக இருக்கலாம், எந்த சாதியாக இருக்கலாம், அவர் எவ்வளவு பெரிய அறிவில் குறைந்தவரோ கூடியவரோ என்னுடைய சகோதரன். இப்படி எல்லோரையும் இணைத்ததுதான் நபியுடைய சபை. நபியுடைய சபை கனிமனை பணக்காரர் அபூபக்கரும் சபையில், பணக்காரர் அப்துல் ரஹ்மானும் சபையில், பணக்காரர் உஸ்மானும் அதே சபையில். அதே சபையில் தான் அடிமையாக விற்கப்பட்டு உரிமையிடப்பட்ட பிலால், அதே சபையில் தான் அடிமையாக விற்கப்பட்டு உரிமையிடப்பட்ட ஹப்பா ரலியல்லாஹு அன்ஹும். அறிவாளிகள் முஆத் இப்னு ஜபல், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத், அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அதே சபையில். சொல்லத்தெரியாத பாமரரும் அந்த சபையில், பெரிய பெரிய அறிவாளிகள் அதே சபையில். தொழுகையை கூட நபி அவர்கள் தடவை திருத்திக் கொடுத்த, முகுவில் கூட குறை வைத்த பாமர சஹாபி, சில சஹாபாக்களும் அந்த சபையில். அறிவாளி பாமரர் பணக்காரர் ஏழை அழகான மனிதர்கள் அரபிகள் மக்கா மதினாவை சேர்ந்தவர்கள் நல்ல நிறமுள்ளவர்கள் அவர்களும் அந்த சபையில். எத்தியோப்பியாவில் இருந்து வந்த பிலால் அந்த சபையில், ஈரானுடைய பகுதியில் இருந்து வந்த சல்மான் பாரிசி அந்த சபையில், அங்கே இத்தாலியுடைய தலைநகரம் ரோமிலிருந்து வந்த சுஹைபுர் ரூமி வேறு நாட்டுக்காரர், அவர் அந்நிய மனிதர், அவர் அந்நிய மதத்தில் இருந்தவர், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் எங்களுடைய சகோதரர், இஸ்லாத்துக்கு வந்தால் என்னை போன்றவர், எமக்கு கிடைக்கின்ற சகல கண்ணியங்களும் அவருக்குண்டு, எம் மீது கடமையாகிய அனைத்து கடமைகளும் அவர் மீது கடமை என்று சஹாபாக்கள் அந்த தோழர்களை இணைத்துக் கொண்டார்கள். சல்மான் பாரிசி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆலோசனையை, யுத்த தந்திரங்களை நபியவர்கள் மஷூராவாக எடுத்து சில கட்டங்களை செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த கிட்டம் என்று சொல்கிறோம், அகலி தோண்டிய இஷ்டம் குழி அந்த பெரிய கிடங்கு வெட்டினார்கள். அந்த கிடங்கு வெட்டுவதற்கு ஐடியா கொடுத்தவர் சல்மான் பாரிசி. நாடு ரீதியாக பிரிந்தார்களா, இன ரீதியாக பிரிந்தார்களா, அல்லது நிறம் ரீதியாக பிரிந்தார்களா, அல்லது பட்டம் பதவி வைத்து பிரிந்தார்களா, பணத்தை வைத்து பிரிந்தார்களா, குடும்ப கௌரவத்தை வைத்து பிரிந்தார்களா, இவைகள் எல்லோரையும் ஒற்றுமைப்படுத்திய நபி இந்த காலத்தில் ரோயல் ஃபேமிலி என்போம், பெரிய கௌரவமான குடும்பம் என்போம். அப்படியான குறைசி குடும்பத்தில் வந்த நபி இப்படியான மக்களை சபையிலே சேர்த்து அமர்ந்தார்கள், இப்படியான மக்களோடு சமமாக பழகினார்கள். இந்த கண்ணியமானவர்களே, பணம் பட்டம் பதவி இதற்குத்தான் மனிதன் தேவைப்படுகிறான். ஒருவர் பணக்காரராக இருக்கும் பொழுது அவருக்கு பின்னால் சுற்றிய கூட்டம் அவர் லொஸ்ஸாகிவிட்டால் காணவில்லை. அரசியலிலே பதவியில் இருக்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் சுற்றிய கூட்டம் ஆட்சி புரண்டால் காணவில்லை. நாட்டில் பார்க்கிறோம், வால் பிடித்தவர்கள் எல்லாம் காணவில்லை. கண்ணியமானவர்களே, உலக அமைப்பிலே ஒற்றுமை என்பது தற்காலிகம். உலக அமைப்பில் இருக்கின்ற அந்த இணைப்பு என்பது அது தற்காலிகம். உள்ளத்தால் ஏற்படுகின்ற பணத்தையும் எதிர்பார்க்காத பதவியையும் நாடாத அந்தஸ்தையும் நாடாத ஒற்றுமை நமக்கு தேவை. அதைத்தான் நபியவர்கள் ஹிஜ்ரத்தின் பொழுது கூட முதலாவது நபியவர்கள் செய்த வேலை. மக்காவில் இருந்து மதீனாவுக்கு சஹாபாக்கள் வந்தவுடன் முதலாவது செய்த வேலை இரண்டு சஹாபாக்களுக்கு மத்தியிலே சகோதர வாஞ்சியப்படுத்தினார்கள். மக்காவில் இருந்து வருகிறார்கள் மக்காவாசிகள், மதீனாவில் இருக்கிறார்கள் அன்சாரிகள், இரண்டு பேருக்கு மக்காவாசி ஒருவர் மதீனாவாசி ஒருவர் என்று இணைத்து விட்டார்கள். மக்காவாசிகள் மக்காவில் இருந்து வந்து தனியாக ஒதுங்கி செயல்படாமல், மதீனாவாசிகள் மக்காவாசிகளை இணைக்காமல் ஒதுங்கி செயல்படாமல் இரண்டு பேரை இணைத்து விட்டார்கள் என்றால் இதைத்தான் கண்ணியமானவர்களே, ஊர் ரீதியாகவும் பிரிய முடியாது, இன ரீதியாகவும் பிரிய முடியாது, கொள்கை ரீதியாகவும் பிரிய முடியாது. ஒற்றுமையிலே எல்லோரும் மண்டுபடுவோம். கருத்து வேறுபாடான விடயங்களை கண்ணியமாக அணுகுவோம். நமக்கு கிடைக்கின்ற தெளிவான ஆதாரங்களை வைத்து அமல்களை செய்வோம். நாம் தொழுகையிலே ஒரு விதமாக தொழுவோம், ஒரு ஹதீஸை நாம் பின்பற்றுவோம், அதற்கு தோதுவான அதற்கு சற்று வித்தியாசமான இன்னமும் ஹதீஸ் இருக்கிறதா அதை ஒருவர் பின்பற்றுகிறார். என்னை போன்று இவர் சொல்லவில்லை என்பதால் அவர் என்னுடைய விரோதி என்று பார்க்க முடியாது. என்னும் நான் கட்டுகின்ற இடத்தில் இவர் கட்டவில்லை என்பதனால் அவர் வேறொருவர் என்று பார்க்க முடியாது. நான் தொழுகின்ற தொழுகை இவர் தொழவில்லை என்பதனால் அவரை ஒதுக்கி பார்ப்பதற்கு நமக்கு இங்கு இடம் கிடையாது. என கண்ணியமான இன்று பிரிவினைகள் எப்படி நடந்திருக்கின்றன நமது நாட்டில் கசப்பாக இருந்தாலும், சபையிலே பல பல்வேறுபட்ட கொள்கைகளை சார்ந்த அன்பு சகோதரர்கள் இருக்கிறீர்கள். பிரிவினைக்குரிய கொள்கையாக இருக்கும் என்றிருந்தால் அது ஈமானியத்தான பிரிவு அல்ல. நபியவருடைய காலத்திலே இரண்டு பிரிவுகளை பார்க்கலாம், மூமீன்கள் முனாஃபிக்குகள். மூமீன்கள் முனாஃபிக்குகள், காஃபிர்களை முஷ்ரிக்குகளை விடுவோம், பேரளவில் முஸ்லிம் என்று நடித்துக் கொண்டிருந்த ஒரு கூட்டம் தான் முனாஃபிக்குகள். அந்த முனாஃபிக்குகளோடு கூட நபியவர்கள் எப்படி நடந்தார்கள்? நாம் இன்று நமது முஸ்லிம் சகோதரர்களுக்கு சலாம் சொல்வது கிடையாது. இயக்கக்காரனுக்கு தான் சலாம், இயக்கக்காரனுடைய சலாத்துக்கு தான் பதில், இயக்கக்காரனுக்கு தான் கல்யாணத்துக்கு அழைப்பு, இயக்கத்துக்குள் தான் சம்பந்தம், அல்லது கட்சி ரீதியாக என்னுடைய கட்சிக்காரனுடைய மையத்துக்கு தான் போவேன், எனக்கு வாக்கு போட்டவனுக்கு தான் தேவை என்று பிரிவுகள் பல துறைகளிலே நம்முடைய நாட்டில் உலகத்தில் தலைவிரித்தார்கின்றன. நான் யாரையும் சாட்சி பேசவில்லை, ஒற்றுமை என்ற தலைப்பில் சுட்டிக்காட்டுகிறேன். குறிப்பிட்ட யாரையும் நான் சுட்டிக்காட்டவில்லை. யார் யார் இப்படி பிரிந்திருக்கிறோமா முதலாவது நெய்வோம். அதற்கு பின்னால் சிரியாவை பற்றி பேசுவோம், அதற்கு பின்னால் பலஸ்தீனை பற்றி பேசுவோம், அதற்கு பின்னால் எமனை பற்றி பேசுவோம், அதற்கு பின்னால் லிபியாவை பற்றி பேசுவோம், அதற்கு பின்னால் சூடானையும் சோமாலியாவும் எத்தியோப்பியாவை பற்றி பேசுவோம், செச்சினியாவையும் ஆப்கானிஸ்தானையும் பாகிஸ்தானை பற்றி பேசுவோம். இலங்கையை நம்முடைய குடும்பத்தை ஒற்றுமைப்படுத்தி வச்சு உலகத்தை பற்றி சிந்திப்போம், பேச வேண்டும், கண்ணீர் வடிக்க வேண்டும், துவா கேட்க வேண்டும். நம்முடைய சகோதரர்கள் குழந்தைகள் சகிதாகிறார்கள், பெண்கள் மாரபங்க படுத்தப்படுகிறார்கள், பசியோடு தத்தளிக்கிறார்கள். நம்மால் இயன்ற பங்களிப்பை செய்வோம். அந்த துஆவும் அந்த பங்களிப்பும் அந்த நிவாரண உதவிகளும் நம்முடைய ஒற்றுமையோடு நடக்கும் என்றால் நமது நாட்டில் அப்படி நிலைமை வராமல் எல்லாம் பாதுகாப்பான். கண்ணியமானவர்களே, இன்று தேவைப்படுவது நுழை தகவலும் அறிவும் அல்ல. பிஏக்கள் இருக்கிறார்கள், எம்ஏக்கள் இருக்கிறார்கள், கலாநிதிமார் உருவாகிவிட்டார்கள், புத்திஜீவிகள் உருவாகிவிட்டார்கள். இன்று தேவைப்படுவது சிறுவர் தொடக்கம் வயோதிபர் வரைக்கும் ஒற்றுமை. கண்ணியமானவர்களே, மார்க்க ரீதியான வேறுபாடுகள் உள்ளத்தை பிரிக்கும் என்றால் அது உண்மையான தூய மார்க்கம் என்று பெயர் போட்டாலும் அது தூய்மை கலக்காத ஒரு மார்க்க பின்பற்றுதான். மற்றவர்களை விரோதியாக பார்ப்பது, மற்றவர்களை எதிரியாக பார்ப்பது, உள்ளம் ஒன்றுபட்டு உங்களுடைய அமல்களை நீங்கள், உங்களுக்கு கிடைக்கின்ற விளக்கம், உங்களுக்கு நம்பிக்கையான ஆலயங்கள், உங்களுக்கு நல்ல தரமான பூர்த்தியாக கற்றுத்தேறிய மார்க்க அறிஞருடைய வழிகாட்டலில் நீங்கள் அமல் செய்யலாம். ஒற்றுமையை கெடுத்து நீங்கள் அமல் செய்வீர்கள் என்றால் இஸ்லாத்துடைய சமூக பட்டியலில் யாருக்கும் சேர முடியாது. நயவஞ்சகர்களோடு கூட நபியவர்கள் நடந்தது தெரியும். அப்துல்லாஹ் இப்னு உபை நயவஞ்சகரின் தலைவன் பேர்தான் அப்துல்லா, பேரெல்லாம் அதுவுல்லா, அல்லாஹ்வுடைய விரோதி. அவருடைய மகன் அவருடைய பேரும் அப்துல்லா. அவர் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்று வீட்டில் தந்தையுடன் வசிக்கின்ற காலத்திலே தந்தையுடைய ஹயாத்திலே ஒவ்வொரு நாளும் தந்தையுடைய வாயால் வெறுப்பான பேச்சுக்களை கேட்கிறார். அல்லாவை ஏற்றுகின்ற பேச்சு, நபியை ஏற்றுகின்ற பேச்சு, இஸ்லாத்துக்கு ஏற்றுகின்ற பேச்சு, கேவலமான வார்த்தைகளை பேசி தாங்க முடியாமல் நபியிடம் வந்தார். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார சொல்லுல்லா, எனக்கு ஒரு அனுமதி தாருங்கள், என்னுடைய தந்தையை கொலை செய்வதற்கு. தந்தை யார், யார் இவன் அப்துல்லாஹ்வை? நபி அவர்களை எப்படியெல்லாம் கேவலப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் கேவலப்படுத்தியவன். நபி அவர்கள் கேவலப்படவில்லை, முயற்சித்தார். நபி அவர்களை கவலையில் ஆக்கினார், நபி அவர்களை பதற வைத்தார், நபி அவர்களுடைய சந்தோஷங்களை கெடுக்க முயற்சித்தார். பிரதானமான நிகழ்வு தான் நபியுடைய பரிசுத்த மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சகாத நடத்தை நடந்தார்கள் என்ற வதந்தியை பரப்புகின்ற பட்டியலிலே பெரும் பங்கு வகித்தவன். தன்னுடைய மனைவியை கெட்ட நடத்தை நடந்தவன் என்று பரப்பிய பெரும் பங்கு வகித்தவன் என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்ற அப்படிப்பட்ட நயவஞ்சகன், நயவஞ்சகர்களின் தலைவன், நபியை பற்றி, அல்லாஹ்வை பற்றி, இஸ்லாத்தை பற்றி ஏசுகின்ற பொழுது சொந்த மகன் வந்து கேட்கிறான், தந்தே கொள்ள போகிறேன், தாங்க முடியவில்லை. அந்த பேச்சுடைய அருவருப்பும் அந்த காரமும் அந்த கேவலமும் சகிக்க முடியவில்லை. யார் சொல்லலா, தந்தையை நான் கொள்வதற்கு அனுமதி தாருங்கள். கண்ணியமானவர்களே, யா அய்யுஹன் நபி ஜாஹிதில் குஃபார் வல் முனாஃபிகீன் வஃகுலுத் அலைஹிம். நபிக்கு அல்லாஹ் அனுமதி கொடுத்திருக்கிறார். நபியே, நீங்கள் குப்பாறுகளுடன் அவர்கள் உங்களுக்கு எதிராக வருகிறார்களா, எதிர்த்து போராடலாம், எதிர்த்து போராடலாம். கண்ணியமானவர்களே, ஒன்றை தெளிவாக விளங்க வேண்டும். இஸ்லாத்துடைய விட்டுக் கொடுப்பும் பணிவும் பண்பாடும் இஸ்லாத்துடைய பிரதானமான அமல்களை இல்லாமலாக்க முடியாது. நான் இந்த வார்த்தையை பிரயோகிக்க விரும்பவில்லை. நாம் பாவிக்கின்ற அந்த போராட்டம் என்பது இஸ்லாத்தில் இல்லை என்ற நிலைப்பாட்டுக்கு யாரும் வர முடியாது. அது இருக்கிறது, அந்த உயிர் தியாகம் என்பது இஸ்லாத்தில் இருக்கிறது. நாம் விட்டுக் கொடுத்து போகிறோம், பணிந்து போகிறோம் என்பதனால் கோலையாக முடியாது. தைரியமும் வீரமும் இல்லாதவன் மோமின் இல்லை. தைரியமும் வீரமும் சக்தியும் உள்ள மோமின் அல்லாஹ்வுடைய விருப்பத்துக்குரியவர், அல்லாஹ்வுடைய அன்புக்குரியவர், சிறந்தவர் என்ற ஹதீஸ் நமக்கு இருக்கிறது. அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்கள் உங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்கள், எந்த நேரமும் கவனமாக இருங்கள் என்ற போதனைகளை போதித்த நபி காபிர்களோடும் நயவஞ்சகர்களோடும் கடுமையாக நடந்து கொள்ளுங்கள். யாரோடு? வேறு ஆயத்துக்களில் விளக்கம் வருகின்றன. உங்களோடு மோத வருகின்றவர்கள், உங்களோடு முற்றுகின்றவர்களோடு நீங்கள் விட்டுக் கொடுப்ப ஆரம்ப கட்டம். அச்சுமீறின்ற பொழுது உங்களுடைய உரிமைகளை பாதுகாக்க நீங்கள் போராடலாம் என்ற கட்டளை. முனாஃபிக்குகளோடு கடுமையாக நடந்து கொள்ளுங்கள் என்ற கட்டளை பிறப்பிக்கப்பட்ட நபி மகன் கேட்கிறான், முனாஃபிக்குகளின் தலைவனாகிய தனது தந்தையை கொலை செய்யவா? பாய்ந்து சொல்ல வேண்டும், தாராளமாக கொண்டு தலையை என்னிடம் கொண்டு வா. என் மகன் கேட்கிறான், தந்தையை மகன் கொண்டு விட்டால் யாருக்கையும் நான் எச்சல் எடுப்பது எப்படி கட்டம்? நபி அவர்கள் சொன்ன வார்த்தை. கண்ணியமான சகோதரர்களே, அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பணிவாக இந்த நிகழ்வை நான் முன்வைக்கிறேன். உங்களுடைய உள்ளங்களுடைய கடினத்தன்மையை குறையுங்கள், உங்களுடைய உள்ளங்களுடைய வெறிகளை குறையுங்கள், உங்கள் உள்ளத்தில் இருக்கின்ற கசப்புகளை இல்லாமல் ஆக்குங்கள், இயக்க வெறிகளை களையுங்கள். நீங்கள் யார் என்ன நினைத்தாலும் நான் எந்த இயக்கத்தையும் குறிப்பிடவில்லை, இயக்க வெறிகளை களையுங்கள். களைய வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். இதுதான் இந்த சமூகத்தை காட்டிக் கொடுக்கிறது. ஒரு இயக்கக்காரன் மறு இயக்கத்தில் இருக்கின்றவரை காட்டிக் கொடுக்கிறான். அது அரசியல் மட்டம் வரைக்கும் போகிறது, அது உளவுத்துறை வரைக்கும் போகிறது. காட்டிக் கொடுப்புகள் உங்களுடைய இதுவா இஸ்லாம் சொல்கிறது? நீ அவனை காட்டிக் கொடு, நீ அவனுடைய கொலையை காட்டிக் கொடு, நீ அவனுடைய என்ன அவனுடைய பள்ளியை காட்டிக் கொடு, உன்னுடைய கொள்கைக்கு எதிரான பள்ளியை உடைப்பதற்கு நீ திட்டம் தீட்டு, இது இஸ்லாமா? இல்ல இஸ்லாம் தூய இஸ்லாம் என்பது இதுவா? கண்ணியமானவர்களே, முனாஃபிக்குகளின் தலைவனுடைய மகன் தந்தையை கொள்வதற்கு கேட்டு வருகிறார். எப்படி நடந்து கொண்டார்கள்? தன்னுடைய மனைவியை எப்படி சொன்னவன்? எத்தனையோ முஸ்லீம்களுடைய அநியாயங்களுக்கு பின்னால் இருந்தவன், மசூதிகளுக்கு போகின்ற பெண்களுக்கு கூட பரிகாசம் செய்வதற்கு குழுக்களை தூண்டிவிட்டவன், முஸ்லிம்களை நபிக்கு எதிராக தூண்டிவிட்டவன், எல்லா விதமான அநியாயத்திற்கும் பின்னால் இருந்த ஒரு பின்னணி. அப்படிப்பட்டவனுடைய மகன் கேட்டு வந்த பொழுது நபியவர்கள் சொன்ன வார்த்தையை எழுதி பாடமாக்கி நீங்கள் மனதில் பதிய வையுங்கள் சொன்னார்கள். நீங்கள் அவரை அவருடைய பாட்டில் விட்டு விடுங்கள். நாம் அவர் அவருடைய துயரத்தை காட்டுகிறார், உங்களுடைய தந்தை அவருடைய கடினத்தன்மையை காட்டுகிறார், அவர் அவருடைய துவேஷத்தை காட்டுகிறார். நாம் நர்த்தபிப்பு பிகி அவரோடு சொத்தாக நடந்து கொள்வோம். முனாஃபிக்குகளின் தலைவனோடு கூட பகை வைக்காத நபி, அந்த நபியை பின்பற்றுகிறோம் என்ற பெயரில் களிமா சொன்ன முஸ்லிமை எப்படி ஒதுக்கலாம்? களிமா சொன்ன முஸ்லிமுக்கு எப்படி தலாம் சொல்லாமல் இருக்கலாம்? களிமா சொன்ன முஸ்லிமுடைய தலாத்துக்கு எப்படி பதில் சொல்லாமல் இருக்கலாம்? என்றால் நாம் முஸ்லீம்களா? நிறம் பார்த்தும், பதவி பார்த்தும், கட்டி பார்த்தும், இயக்கம் பார்த்தும் சலாம் சொல்கிறோம் என்றால் சலாத்திலேயே நாம் நயவஞ்சகர்கள். சலாத்தை பரப்புங்கள். அலாமன் அரச வமல்லம் தாரி, உங்களுக்கு தெரிந்தவருக்கும் சலாம் சொல்லுங்கள், உங்களுக்கு தெரியாதவருக்கும் சலாம் சொல்லுங்கள். முஸ்லீம் என்று தெரிந்தால் ஏன் சலாம் சொல்ல பின்வாங்குகிறோம்? ஏன் சிரிப்பதற்கு பின்வாங்குகிறோம்? ஏன் நுரைத்து பார்க்கிறோம்? ஏன் ஒரு மாற்று இயக்கத்தில் இருக்கின்ற ஒருவரை முனாஃபிக்கை விட மேலே பார்க்கிறோம், முனாஃபிக்கை விட கேவலமாக பார்க்கிறோம்? இப்படி பார்த்துத்தானே அழிந்து போனோம், இப்படி பார்த்துத்தானே நாசமாக கொண்டிருக்கிறோம். இன்னும் தெரிந்தவில்லையா? கண்ணியமானவர்களே, நான் மிக கவலையோடு பேசுகிறேன். என்னுடைய பேச்சில் குறிப்பிட்ட எந்த இயக்கமும் வரவில்லை. இயக்க வெறிகளை விடுமாறு பணிவாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த ஒற்றுமையை கெடுக்கின்றவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான். தந்தை ஒரு கொள்கை, மகன் ஒரு கொள்கை. தந்தையுடைய பார்வையில் மகன் நரகவாதி, மகனுடைய பார்வையில் தந்தை நரகவாதி. தந்தை காபிராக இருந்தாலும் கட்டுப்பட வேண்டிய தந்தை. அஸ்மா ரதியல்லாஹு அன்ஹா நபியிடம் ஓடோடி வருகிறார்கள், யார் சொல்லலாம், என்னுடைய உம்மா வந்திருக்கிறார், முஷ்ரிக்காவான பெண்மணி, அந்நிய பெண்மணி, இன்னும் இஸ்லாத்துக்கு வரவில்லை, நான் அவரோடு நல்ல முறையில் நடக்கலாமா, உபகாரம் செய்யலாமா, உதவிகள் செய்யலாமா? கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், நீ தாராளமாக செய்யலாம், நீ தாராளமாக செய்யலாம். அபூ தாலிப் யார்? அந்நிய மனிதர், நபியுடைய பெரியப்பா, தந்தை போன்று வளர்த்தவர், அந்நிய மனிதர். நபியவர்கள் மதித்தார்கள், நபியவர்கள் கௌரவமாக பேசினார்கள். காபிரே, பாவியே, நரகவாதியே என்று பேசினார்களா? நரகவாதி என்று தன்னுடைய வாயால் அல்லாஹ்வுடைய வகையின்படி சொன்னார்கள். அதை கௌரவமாக அந்த விடயத்தை மக்களுக்கு உண்மையை சொன்னார்கள். ஆனால் அவரை பார்த்து ஒரு நாள் ஒரு நாளாவது இயக்க பிரிவல்ல, மார்க்க பிரிவு. முஸ்லிம் காபிர் இயக்கத்துக்குள் இருக்கின்ற பிரிவல்ல, இது முஸ்லிம் மூமின் மூமின்களின் தலைவர் நபி அவர் காபிர் அவர் முஸ்லிம் அவரை பார்த்து ஒரு நாள் கூட கொள்கை ரீதியாக பிரித்து பார்த்தார்களா? கண்ணியமானது, பண்பிலும் குணத்திலும் விட்டுக் கொடுப்பிலும் மரியாதையிலும் இஸ்லாமிய விழுமியங்களிலும் மனித நேயங்களிலும் கொள்கை ரீதியாக இயக்க ரீதியாக மார்க்க ரீதியான பிரிவினையை நபியர்கள் வெறுத்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆசர் ஒரு கருத்துப்படி தந்தை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? கலீலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய நேசர். பின்னால் நேசர் என்ற பட்டத்தை எடுத்தவர்கள், இமாம் என்ற பட்டத்தை எடுத்தவர்கள், உம்மத் ஒரு தனிநபர் சமூகமாக செயல்பட்டவர் என்ற கருத்து எல்லாம் எடுத்தவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பல பரீட்சைகளில் அல்லாஹ்வுடைய சோதனைகளை சித்தி உயர்தர சித்தி அடைந்தவர்கள். இப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தை ஆதர் இன்னொரு கருத்துப்படி சிறிய தந்தை. தந்தை என்ற வார்த்தை பாதிக்கப்பட்டிருக்கிறது, கருத்து வேறுபாடு இருக்கிறது முஃபஸ்ஸிரீன்களுக்கு மத்தியிலே. தந்தை என்று வைப்போம், கருத்து இருக்கிறது, குர்ஆனில் தெளிவாக அபூண்டு வந்திருக்கிறது. சிலை வியாபாரி கலீலுல்லாஹ்வுடைய தந்தை சிலை வியாபாரி. குர்ஆனில் ஒரு ஆயத்தை காட்டுங்கள், ஏ முஸ்லிக்கே, ஏ காஃபிரே, ஏ நரகவாதியே, நான் சொர்க்கவாதி நீ நரகவாதி, நான் சரி நீ பிழை, நான் தான் நல்லவன் நீ கெட்டவன், நான் தான் தூய மார்க்கத்தில் நீ அசிங்கமானவன், நீ அசுத்தமான மார்க்கத்தில் இருக்கிறாய் என்று பேச முடியுமான கட்டத்திலும் கூட பேசினார்களாம். காட்டுங்கள் ஒரு ஆயத்தில். அப்படிப்பட்ட தந்தைக்கு தாவத்து கொடுக்கின்ற பொழுது இன்று பேஸ்புக்களிலே இயக்கங்கள் மற்ற இயக்கங்கள் எப்படி பேசுகின்றன தெரியும். இன்று வாட்ஸ்அப்புகளிலே வருகின்ற ஆடியோக்களும் வீடியோக்களும் மறு இயக்கத்தை மறு ஒருவர் இன்னுமொருவரை ஒருவர் இன்னுமொருவரை எப்படி காக்குகிறார் என்று என்னென்ன சூசன வார்த்தைகள் நபியவர்கள் எங்கு சூசனம் பேசினார்கள் என்று கேட்டால் பதில் இருக்கிறதா? சஹாபாக்கள் எங்கு சூசனம் பேசினார்கள் கேட்டால் பதில் இருக்கிறதா? குரானையும் ஹதீஸையும் தூயவளையும் பின்பற்றுகிறீர்கள், சூசனம் பேசுகிறீர்களே, முஸ்லீம்களா நீங்கள்? கண்ணியமானவர்களே, யாரையும் சுட்டி காட்டவில்லை, இப்படிப்பட்டவர்கள் சுத்தமாக வேண்டும் என்பதை தைரியமாக சொல்ல முடிகிறேன். கண்ணியமானவர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தந்தையை பார்த்து பேசிய ஒழுக்கத்தை, அதபுல் ஹிவா உரையாடும் ஒழுங்கை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். கண்ணியமானவர்களே, யா அபி என்று கூட கூப்பிடவில்லை. யா அபி என்ற தந்தையே, யா அபத்தி அந்த சா சேர்ந்து வருகிறது. அந்த சா சேர்ந்து வந்தால் என்ன அர்த்தம் தெரியுமா? மரியாதைக்குரிய தந்தையே, பாசமிகு தந்தையே, அன்புக்குரிய தந்தையே. இன்று இன்னொரு மாற்றம், நரகவாதி நான் சொர்க்கவாதி. என்ன சொர்க்கவாதி நரகவாதிக்கு தான் சொல்ல மாட்டேன், நரகவாதி சிரித்தாலும் சிரிக்க மாட்டேன், நரகவாதியை கல்யாணத்துக்கு சொல்ல மாட்டேன் என்று பிரிஞ்சு விட்டோம். களிமா சொன்னவர்கள் சொல்லக்கூடியவர்கள் நம்மை விட நல்ல பாதை செய்யக்கூடியவர்களை நரக சான்றிதழ் கொடுத்து விட்டோம். நம்முடைய முடிவு தெரியுமா? நம்முடைய சக்கராத்தில் கரிமா வருமா, வேற ஏதாவது வருமானு தெரியுமா? நம்முடைய கபர் நெருக்குமா, சொர்க்க பூங்கா வாக்குமா நமக்கு தெரியுமா? நபியவர்கள் அந்த மின்னகலின் நார், அந்த மின்னகலின் நார், நீ நரகவாதி என்ற ஒருவரை நேரடியாக சொன்ன சான்றுகளை மிக சிரமப்பட்டு தேடினாலும் குறைவாகத்தான் கிடைக்கும். அப்படி கிடைத்தாலும் அல்லாஹ்வுடைய முடிவை தான் சொல்வார்கள். கண்ணியமானவர்களே, ஒற்றுமைப்படுவோம், உள்ளத்தை விரிவுபடுத்துவோம். யாரை தாக்குகின்ற பேச்சல்ல, நான் கவலையோடு முன்வைக்கிறேன். நீங்கள் யார் என்னுடைய இந்த உரையில் பிரசங்கத்திலே மார்க்கத்துக்கு அப்பா நான் பேசுகிறேன், நீங்கள் பேசியது பிள்ளை என்றால் என்னை நீங்கள் தாராளமாக சந்திக்கலாம். நான் சொல்கின்ற எல்லாமே பொய்யாக இருந்தால், நான் சொல்வது நடக்கவில்லை என்றால் நீங்கள் சந்தியுங்கள். விதண்டாவாதத்துக்கும் குதர்க்கத்துக்கும் அல்ல, நான் சொல்வது பிழை என்று நிரூபியுங்கள். இதே நண்பரில் அடுத்த சந்தர்ப்பத்தில் நான் வாபஸ் வாங்குகிறேன். கண்ணியமான பேஸ்புக்களை திறந்து பார்த்திருக்கிறோமே, இயக்க மோதல்களை, ஏதாவது ஒரு இயக்கக்காரனுக்கு ஏதாவது கஷ்டம் வந்துவிட்டால் எப்படி கொண்டாட்டம், பட்டாசையும் கொடுத்திருப்போம். எந்த இயக்கக்காரனாக இருந்தாலும் ஒருவர் சமூகத்துக்கு அவருடைய சுய விருப்பத்தில் கருத்து தெரிவித்து ஒரு தண்டனைக்கு ஆளாகினால் மற்ற இயக்கங்களுக்கு எல்லாம் பெருநாள். என்ன இல்லை, எங்கிருக்கிறது? தன்னுடைய மனைவியை நான் பார்த்தியை சொல்ல கூச்சப்பட்டு நான் நிறுத்திக் கொள்கிறேன். தன்னுடைய மனைவி ஆயிஷா, அது மாத்திரம் போதும் ஒரு மனிதனுடைய மனசு நோவுவதற்கு ஒரு தன்னுடைய மனைவியை குறை சொல்வதை யாரால் தாங்க முடியாது? அவர் எவ்வளவு பேசுவார் மனைவிக்கு, அது பெரிய விடயம் அல்ல. இன்னும் ஒருவர் குறை சொன்னால் அது போன்ற ஒரு மனத்தாக்கம் நமக்கு தெரியும். நமது பிள்ளையை குறை சொன்னால் கூட தாங்க முடியாது. கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்டவனை கொல்லவா என்று மகன் கேட்டான். அவனுடைய மகன், இல்லை, அவரை விட்டு விடுங்கள், அவரோடு நாம் சொத்தாக இருந்து கொள்வோம். இது முனாஃபிக்கோடு காபிர்களோடு உள்ள அகலாத், முஸ்லிம்களுக்குள் இல்லை. சகவாழ்வு சகவாழ்வு என்று அந்நியர்களோடு ஒற்றுமை முஸ்லிம்களுக்குள்ளே வேற்றுமை. பெருநாளைக்கு மன்னிக்க வேண்டும், சகவாழ்வு சகவாழ்வு என்று முஸ்லிம்களை ஒதுக்கி சகவாழ்வு தயார் மனைவி தரவில்லை. முஸ்லிம்கள் சொந்த உம்மா வாப்பாவை கவனிக்காதவர், சொந்த சாட்சி பெரியம்மாவோடு பேசாதவர், சொந்த சகோதரோடு பகை உள்ளவர், மாற்று மதத்தவர்களுக்கு பிரியாணி சகன் அனுப்பி சொர்க்கம் போக முடியாது, சொர்க்கம் போக முடியாது. மத்தியுடைய இமாமுக்கு பெருநாள் தினத்தில் பலகாரம் அனுப்பாமல் மாற்று தேவாலயத்துக்கு பலகாரம் அனுப்பி சொர்க்கம் போக முடியாது. இஸ்லாத்தை ஒதுக்கி மற்றவர்களை சேருங்கள் என்பது அல்ல நம்முடைய வழிகாட்டல். நீங்கள் அவர்களோடு ஒற்றுமையாக இருங்கள், மாற்று மதத்தை இணைத்து நடங்கள், அவர்களோடு கண்ணியமா நன்றாக நடங்கள், விட்டுக் கொள்ளுங்கள் என்ற பாணியில் அதைவிட பன்மடங்கு முஸ்லீம்களோடு இணையுங்கள் என்பது உள்ளே சேர்ந்திருக்கிறது. கட்டிடம் கட்டிவிட்டு வெளிச்சுவரை அலங்கரித்த முன்னர் உட்பகுதியை அலங்கரியுங்கள். கன்னிமணி அந்த இதை மன்னித்தார், என்னுடைய அருமை தந்தையே, நீங்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் தலைவன் என்கிறீர்கள் என்ற அழகான தாவா. எல்லாம் தாவா செய்கிறோம், வார்த்தை பிரயோகம் கடினமானது. முனாஃபிக்குடைய அடையாளம் கண்ணியமானவர்களே மூன்று என்று தான் பாடமாக்கியிருக்கிறோம். முனாஃபிக்குடைய அடையாளம் மூன்று தான் அந்நியமானவர்கள் தெரியும், நான்கு என்ற ஒரு அறிவித்திருக்கிறது. முனாஃபிக்குடைய அடையாளம் நான்காவது சொல்லப்பட்டிருக்கிறது, கேள்விப்பட்டிருப்போம், ஆனால் மனதில் பதிந்திருப்பது மூன்று. ஒன்று, இதை ஹத்தச கதத பேசினால் பொய் பேசுவான், வைதா வாத அகலச வாக்களித்தால் மாறு செய்வான், வைத சுமின ஹான நம்பினால் மோசடி செய்வான். இது மூன்று தான் பாடம். வைதா ஹாசன பஜர நான்காவது அடையாளம் ஹதீஸ். வைதா ஹாசன பஜர விவாதம் புரிந்தால் சூசனம் பேசுவான். விவாதத்திலே மற்றவனுக்கு சூசன வார்த்தை பேசுபவன் நயவஞ்சகன். இப்படிப்பட்ட ஒருவர் எப்படி நபிகளை பின்பற்றலாம்? கண்ணியமானவர்களே, ஒழுக்கம் பேச்சிலிருந்து தொடங்குகிறது, ஒற்றுமை பேச்சால் ஆரம்பிக்கிறது. அதனால் தான் அர்ஷுசலாம், அர்ஷுசலாம் சலாத்தை பரப்புங்கள், சொல்லுங்கள் அல்ல, சொல்லுங்கள் அல்ல, பரப்புங்கள், பரவி கிடக்கும். உதாரணமாக அரிசியை மூக்கை கட்டி வைத்தால் சிறிய இடம் போகும், அரிசி மூடையாக இருக்கின்ற பொழுது பெரிய இடம், அரிசியை பரப்பினால் பெரிய இடம். மூட்டை கட்டி இஸ்லாத்தை வைக்காமல், மூட்டை கட்டி கட்டி உள்ளத்தில் வஞ்சகமாக வைக்காமல் சலாத்தை பரப்புங்கள். தன்னை மரளி எனக்கு ஒற்றுமையின் பிறதான வார்த்தை தான் சலாம், ஒற்றுமையை மேற்கொள்ளும். கண்ணியமானவர்களே, இந்த ஒற்றுமையுடைய சீர்குலைவுதான் இன்று நமக்கு மத்தியில் வேறுபாடுகள், நமக்கு எதிராக எதிரிகள் தைரியப்படுகிறார்கள், தைரியப்படுகிறார்கள். ஒற்றுமைக்கு நிறைய சொன்ன உதாரணம் சொல்கிறேன், இரண்டு பேருக்கும் உள்ள இணைப்பு ஒரே ஒரு கட்டிடத்தை போன்றது. ஒரு கட்டிடம் எசத்து பாபு பாலா. இப்ப இந்த கட்டிடத்தை பாருங்கள், இந்த பகுதியில் தூண் இருக்கிறது, அதே அதற்கு நேரம் அங்கு தூண் இருக்கிறது, அதற்கு நடுவால் கம்பி போட பார் போடப்பட்டிருக்கிறது, அதற்கு மேலே கூரை போடப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நிலம் தன்னை தோண்ட விட்டது, இந்த கம்பி தன்னை நாட்ட விட்டது, இந்த கூரை வெயிலா மலையா அதுக்கு உயிர் இருக்கும் என்ற கற்பனையில் அந்த வெயிலையும் நான் தாங்க தயார், அந்த மலையையும் தாங்க தயார், ஏதாவது மிருகங்கள் பறவைகள் எனக்கு மேலால் கழிவுகளை போட்டாலும் மலதலங்களை கழித்தாலும் நான் தாங்க தயார் என்று இந்த கட்டிடம் உருவாக வேண்டும் என்பதற்கு கூரை தியாகம் செய்கிறதா இல்லையா? இந்த நிலம் தோண்ட விட்டதா இல்லையா? இதே போன்று கூரை சுவரை தன்னை கட்ட விட்டதா இல்லையா? இது போன்றதான் உதாரணம். மக்கள் மக்கள் ஜசத் ஒரு உடம்பை போன்றவர்கள், இந்த உதாரணத்தை நான் விளங்கப்படுத்தி முடிக்க நினைக்கிறேன். கண்ணிய மணலை சிந்தியுங்கள், நம்முடைய முகத்தில் உதாரணமாக கரு நிறைந்திருக்கிறது, கரு கொப்புளம் நிறைந்திருக்கிறது, அம்ம நோய் வந்து முகமெல்லாம் அம்ம போட்டிருக்கிறது, கண்ணாடியில் முகத்தை பார்ப்பது கூட நமக்கு அருவறுப்பாக இருக்கும். நம்முடைய முகத்தை என்னுடைய முகம் என்று வந்ததனால், இது என்னுடைய முகம் என்பதனால், முகமெல்லாம் பருப்போட் அசிங்கமாக இருக்கிறது என்பதனால், வைத்தியர்களிடம் சென்று மருந்து செய்யாமல் நாமே கத்தியை எடுத்து அதை வெட்டுவோமா? என்னுடைய கையில் ஒரு புண்ணு பழுத்து ஒரு துர்நாற்றம் வருக வேண்டுதால் விரலை நாம் இஷ்டப்படி வெட்டுவோமா? தலைவலி வந்தது, எத்தனை உறுப்புகள் சேவை செய்கின்றன. தலைவலி வருகிறது, நெற்றியில் வலிக்கும், அது மூளையோடு சம்பந்தப்பட்டதா இருக்கும், அதை நரம்போடு சம்பந்தப்பட்டதா இருக்கும். தலைவலி தலைக்குத்தானே என்று கால் நடக்காமல் இருக்குமா? கால்தானே ஓடும் ஆஸ்பத்திரிக்கு, கால்தானே ஓடும். இவர் பைக்கை இவரே ஓட்டி போவதா இருந்தால் அந்த கால்தானே சார்ஜ் எடுப்பதற்கு சிக்கடிக்கும். கால் சொல்லுமா, தலை நீ பார்த்துக்கும். பாம் பாண்டப்பாவை எடுத்து தலைக்கு நெத்திக்கு தான் கூட்ட வேண்டும், அதை விரலால் தொட வேண்டும். விரல் சொல்லுமா, என்னை என்னில் பூத்தி நீ பூத்தாலே நான் இந்த பாம்புக்குள் போக மாட்டேன், இதை நிலைக்கு நான் பங்களிப்பு வழங்க மாட்டேன் என்று அந்த விரல் சொல்லுமா? தலைக்கு தான் பாம் தேவை, அதே காரத்தை தலை அனுபவிக்க முன்பு கை அனுபவிக்கிறது. பாமுடைய காரத்தை தலை அனுபவிக்க முன்னர் தலையுடைய வருத்தத்துக்காக கை பங்கெடுக்கிறது. அந்த காரத்தை பார்த்து இந்த சேவையை செய்கிறது. கனிமல்லே, சாப்பாட்டுக்கு உஷ்ணமாக இருந்தாலும் குளிர்மையாக இருந்தாலும் கை பங்களிப்பு செய்கிறது. சூடான சாப்பாட்டுக்கு நான் வரமாட்டேன், குளிரான சாப்பாடை தொட மாட்டேன். கண்ணியமானவர்களே, உறுப்புகள் இப்படி ஒத்துழைக்கின்றன. இது போன்ற முஸ்லிமை மோமினை உங்களுடைய உடல் உறுப்பாக பாருங்கள். இதுதான் கருத்து. ஒரு முஸ்லிமுக்கு கஷ்டமா? எனக்கு ஏற்பட்ட கஷ்டம். ஒரு மோமினுக்கு நோயா? என்னுடைய நோய். ஒரு சகோதரருக்கு ஏதாவது பிரச்சனையா? இது என்னுடைய பிரச்சனை. இப்படி பார்ப்போம் என்றால் கண்ணியமானவர்களே, நம்முடைய ஒற்றுமை பாதுகாக்கப்படும். ஒவ்வொன்றையும் இப்படி பார்ப்போம். இப்படி பார்ப்பதற்கு மனதில் கொஞ்சம் விசாலத்தன்மை. நீங்கள் இம்மாவாக மாற வேண்டாம். இம்மா என்றால் என்ன தெரியுமா? எனக்கு யாராவது நலவு செய்தால் நான் நலவு செய்வேன், எனக்கு யாராவது தீங்கு செய்தால் நான் தீங்குதான் செய்வேன். இப்படி நீங்கள் பழி தீர்க்கின்ற பழிக்கு பழி வாங்குகின்ற மக்களாக மாறாமல் நீங்கள் உங்களுடைய உள்ளத்தை விசாலப்படுத்துங்கள். உங்களுடைய உள்ளத்திலே மக்களுக்கு விசாலத்தன்மை ஏற்படுத்துங்கள். மக்கள் நலவு செய்தாலும் நீங்கள் நலவு செய்யுங்கள், மக்கள் கெடுதி செய்தாலும் நீங்கள் நலவு செய்யுங்கள். இதுதான் இஸ்லாம். எனக்கு அடிமனங்களில் பேசப்பட்ட விடயங்களில் நான் யாரையும் தாக்கி பேசுகின்ற நோக்கம் எனக்கு கிடையாது. அது அல்லாஹ்வுக்கு தெரியும். ஒவ்வொருவருக்கும் நான் பேசுவது எனக்கும் தான். நானும் ஏதோ ஒரு வழியில் இருப்பேன். நான் பேசியது முதலாவது எனக்கு. எனவே இயக்க ரீதியான பிரிவுகளை விடுவோம். மார்க்க சட்ட பிரச்சனைகளை மார்க்கத்தோடு அந்த சட்டத்தில் நிறுத்துவோம். உள்ளத்து கிடைக்காமல் ஹிலாப் என்றிருக்கிறது, எக்ஸ்டிலாப் என்றிருக்கிறது. கனிமனே, எக்ஸ்டிலாப் என்பது கருத்து வேறுபாடு, ஹிலாப் என்பது உள்ளமே வேறுபடுவது. அடிப்படை வித்தியாசம் இஃப்திலாப் கருத்து வேறுபாடு, ஹிலாப் என்பது உள்ள வேறுபாடு. இஃப்திலாப்புக்கு தான் அனுமதியை தவிர ஹிலாப்புக்கு அனுமதி கிடையாது, உள்ள வேறுபாடுக்கு அனுமதி கிடையாது. அந்த நயவஞ்சகனுடைய தலைவரின் நிகழ்வை ஒவ்வொரு நாளும் ஞாபகம் செய்யுங்கள். முஸ்லிம்களை முஸ்லிம்களாக பாருங்கள். யாருக்கும் சொற்க நரக சான்றிதழ்களை கொடுப்பதற்கு முன்னாக வேண்டாம். ஒவ்வொருவரையும் எப்படி சொர்க்கவாதியாக மாற்றலாம் என்ற பாணியிலே முயற்சி செய்வோம். ஒற்றுமையை பாதுகாப்போம். நம்ம சமூகம் செழிப்பான ஒரு எதிர்காலத்தை முன்னோக்கி பயணிக்கும். உள்ளங்கள் ஒன்றுபடக்கூடிய நன்மக்களான மாற்றுவானாக. பாவங்களை மனிதர்களாக, தலைவருடைய பெற்றோருடைய பாவங்களை மனிதர்களாக, புற முஸ்லீம்கள் அனைவருடைய பாவங்களை மனிதர்களாக, உண்மையான ஈமானை தருவாயாக, உண்மையான அகலாக்கை தருவாயாக, உண்மையான ஒற்றுமையை தருவாயாக. யாரும் நாவலவில் ஒற்றுமை இல்லாமல் உள்ளத்தை ஒன்று சேர்ப்பாயாக. நம்முடைய உள்ளத்திலே இணைப்பு ஏற்படுத்துவாயாக. ஒருவருடைய கஷ்டத்தை நமது கஷ்டமாக பார்க்கின்ற பக்குவத்தை தருவாயாக. பிறருக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்களை பார்த்து சிரிப்பவர்களாக நம்மை மாற்றாதையா அல்லா. பிறருக்கு ஏற்படுகின்ற சிரமங்களை பார்த்து மகிழ்ந்தவர்களை நம்மை மாற்றாதையா அல்லா. நமது இயக்கங்களுக்கிடையே ஒற்றுமைப்படுத்துவாயாக, இனங்களுக்கிடையே ஒற்றுமைப்படுத்துவாயாக, நமது நாட்டுக்கு நாட்டு முஸ்லீம்களுக்கிடையே ஒற்றுமைப்படுத்துவாயாக, உலக முஸ்லீம்களுக்கிடையே ஒற்றுமைப்படுத்துவாயாக. ஒற்றுமை ஆயுதமாக இருக்கிறது யா அல்லா. ஒற்றுமை உங்களுடைய உதவி இருக்கிறது யா அல்லா. அந்த ஒற்றுமை எங்களுக்கு உலக மக்களுக்கு நீ கொடுத்தருவாயாக. ஈமானுடன் வாழ்ந்து களிமாவுடன் மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருவாயாக. வாக்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன்.